இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சட்டை என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் இதயங்களே வணக்கம். கடந்த பல மாதங்களாக கதைகளை கேட்டு வருகின்றீர்கள். சில வாரங்களுக்கு முன்னாலே ஜெயகாந்தனது கதைகளை நாம் பார்த்தோம். இந்த வாரம் மறுபடியும் மீண்டும் ஜெயகாந்தனை சந்திக்க இருக்கின்றோம். அவர் எழுதிய ஒரு கதை சட்டை. நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், கதைகளுக்கு தலைப்பு முக்கியம் என்று. சட்டை, இன்றைக்கு உலகத்தில் பல பேர் சட்டையை சட்டை செய்யாம போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆடை என்பது ஒரு மனிதனுடைய இதயத்தை காட்டுகிற, நாகரிகத்தை காட்டுகிற, அவனுடைய பண்பாட்டை காட்டுகிற ஒரு மொழி ஆகும். அது ஒரு மொழி, ஆடை என்பது ஒரு மொழி. அந்த வகையிலே சட்டை. உங்களுக்கு ஒரு சாமியாரை இப்பொழுது ஜெயகாந்தன் அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு சிற்றூர், சின்ன கிராமம். அந்த சாமியாருக்கு 30 வயசு இருக்கும். நல்ல தீஷண்யமான கண்கள், நல்ல நீண்ட நெடிய தாடி, இடுப்பில் மட்டும் ஒரே ஒரு துண்டு. அவர் எப்படி சாமியார் ஆனார் என்றால், அவருக்கு எந்த விதமான குடும்ப நண்பர்கள் குடும்பத்தார் யாரும் இல்லை, ஒரு அனாதை போல இருந்தார். எனவே சாமியாராகிவிட்டார். அனாதைகளாக ஆக்கப்பட்டு சாமியாராக மாறுகிறார்கள். இவர் அனாதையாகவே இருக்கிறார். ஆனால் மற்ற சாமியார்கள் மாதிரி எல்லா கோயிலை பார்த்த உடனே கும்பிடுவது வணங்குவது என்று ஒரு வெளி வேஷம் போடுவதில்லை. அவருடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர்கள் போல நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு சுற்று சுற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாசன் உள்ளிருக்கையில் என்ற கொள்கைப்படி வாழ்ந்து வருபவர். சாமியெல்லாம் கும்பிட மாட்டார். ஆனா சாமியார் துறவு ஆடை, அந்த அவர் அரை ஆடை இருக்கிறதே அது நல்ல காவி துண்டு. அவர் ஊர்ல உள்ள எல்லோருக்கும் வேலை பார்ப்பார். இந்த ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல இவர் எல்லோருக்கும் வேலை பார்ப்பார், பிரியமா பார்ப்பார், ஆசையா பார்ப்பார். விறகு வெட்டி போடுவார், கடைக்கு போய் வருவார், கோயில் வேலைகளை பார்ப்பார். இப்ப எங்கே அவர் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சிவங்கோயில் பூந்தோட்டத்தில் இருக்கார். அதனால அவருக்கு பூந்தோட்ட சாமியார்னு பேர். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சாமியார்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தே தான் சொல்லுவாங்க, இவர் பூந்தோட்ட சாமியார். இவர் ஏன் சிவங்கோயிலுக்கு வந்தார்னா, சிவன் மேல உள்ள ஈடுபாட்டின் காரணமா இல்லை, அங்கேதான் இடம் கிடைச்சது, அதனால அங்கே அவன் தங்கியிருக்கார். அந்த குருக்கள் வந்து இவருக்கு அந்த நைவேத்தியம் பண்ற பிரசாதங்களை கொடுத்துருவார். அதுக்கு பதிலாக இவர் பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுவார், நந்தவனத்துக்கு தண்ணி ஊற்றுவார். இதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பட்டாளத்தார் வீடு ஒன்று இருக்கு, சோமசுந்தரம் பிள்ளையும் பேர். அவர் ரெண்டு உலகப் போரில் கலந்துக்கிட்டவர். யார் இந்த சோமசுந்தரம் பிள்ளை? ரெண்டு உலகப் போர். இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இராணுவம் என்று சொல்ல வருகிற பொழுது, உலக இராணுவத்திலும் சரி இந்திய இராணுவத்திலும் சரி தமிழர்களின் பங்கு மிக பெரியது. இராணுவத்தில் 2nd உலக மகாயுத்தம் நடக்கிற பொழுது இந்திய தேசிய இராணுவம், சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, பர்மா, மலேசியா போன்ற நாடுகளில் அவர் படை திரட்டினார். படை திரட்டி ஆங்கிலேயனுக்கு, வெள்ளைக்காரனுக்கு எதிர்த்து போரிட்டார். அதனால அந்த 2nd உலகப் போரில் அவர் வந்து சூழ்நிலை காரணமாக ஸ்வஸ்திக் ஹிட்லரோட சேர வேண்டியதா போயிடுச்சு, ஜெர்மனியோட ஜப்பானோட சேர வேண்டியதா போயிடுச்சு. அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் நிறைய தமிழர்கள், ஏராளமான தமிழர்கள். வரலாறு சரியாக எழுதப்படுமானால் இராணுவ வரலாறு அந்த ராணுவ வரலாற்றிலே தமிழர்களின் ரத்தம் அதிகமாக சிந்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ, ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தை புகழ்பெற்ற வார்த்தை. அதை கண்டுபிடித்து பெயர் சொல்லியது நேதாஜி அல்ல, செண்பகராமன் என்ற தமிழர், நாகர்கோயில் தமிழர் தான். அவர்தான் ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தையை கண்டுபிடித்து உலகமெங்கும் பரப்பினார். அது ஒரு தேசிய கோஷமாக, ஒரு விடுதலை கோஷமாக இருந்தது. இந்தியா ஜெயிக்க வேண்டும், ஹிந்த் என்றால் இந்து என்றல்ல, இந்தியா ஜெயிக்க வேண்டும். ஹிட்லரோடு சரிசமமாக இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை, ஹிட்லரே எழுத்து பேசியவர். ஒரு விவாதத்திலே ஹிட்லரே எழுத்து பேசினார். அதனால ஜெர்மானிய மக்களுக்கு அவர் மேல ஆத்திரம், விஷம் வைத்துக் கொண்டார்கள் அவரை, செண்பகராமனை. அவர்தான் இங்க சென்னை துறைமுகத்துக்கு கப்பல் எடுத்து வந்து, அந்த கப்பலுக்கு M10 பேரு, குண்டு போட்டது சொல்லுவாங்க போட, அவன் பெரிய M10 அப்படிம்பாங்க. அது செண்பகராமன், அவர் செலுத்தி வந்த கப்பல் அது. அதுபோல இங்க ஆங்கிலேய ராணுவம் இந்தியாவுக்கு, அங்கேயும் அதிகமாக பயன்பட்டவர்கள் தமிழர்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல, வேலூர் பக்கம், தென்னார்காடு, வட ஆற்காடு பல கிராமங்கள் ராணுவ கிராமங்களாக இருக்கும். அவ்வளவு பேரும் ராணுவத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதுபோல இந்த சோமசுந்தரம், இந்த பட்டாளத்தார் வீட்டுக்கு ஒரு முறை நம்ம பூஞ்சோடதி சாமியார் வர வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. ஏன்னு கேட்டா, அந்த ஊர் கோவிலில் ஒரு பகவத்கீதை பிரசங்கம் ஒரு வாரம் தொடர்ந்து நடக்குது. அந்த பகவத்கீதை பிரசங்கத்தை சாமியார் கேட்டு வர்றார். அப்போ ஒரு நாள் பிரசங்கத்தில் அந்த சொற்பொழிவாளர் சொல்றார், பகவத்கீதையினுடைய அடிநாதம் அடிப்படை வார்த்தை வந்து செயல், செயல் செய்து கொண்டிரு, எதையாவது ஒரு செயல் செய்து கொண்டிரு. எல்லா ஜீவன்களுக்கும் தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ தன்னிச்சையாக செய்து கொண்டே இருக்கும் எல்லா உயிர்களும். அதான் ஆண்டவனுடைய படைப்பு. ஏனென்றால் செயல் இல்லாவிட்டால் உலகம் செயல்படாது. அதனால விருப்பம் இருக்கோ இல்லையோ தன்னிச்சையா சாப்பிடுவது போல, தண்ணீர் குடிப்பது போல, ஏதாவது செய்து கொண்டிருப்பது உயிரின் இயல்பு. அதை சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்றார், நம்ம உடம்புக்கு சட்டை போடுறோம், சட்டை பழசாயிடுச்சுன்னு சொன்னா தூக்கி போட்டுறோம், வேற சட்டையை போட்டுக்கிறோம். சட்டை என்பது ஒரு இடுகுறி, ஒரு அடையாளம். இப்போ ஒரு மனிதனே பல சட்டை போட்டுக்கிறான். இப்போ காலையில் உலா போகிற பொழுது ஒரு டி ஷர்ட் போட்டுட்டு போகிறான், வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு சாதாரண பனியன், சில சட்டை இல்லாமையே இருப்பாங்க, அது ஒரு சட்டை தான். அலுவலகம் போகிற பொழுது அதற்கு உரிய சட்டை, அதாவது இப்போ யூனிஃபார்ம் சொல்கிறோம் இல்லையா, சீருடை. பார்ட்டிக்கு ஒரு விருந்துக்கு போகிறோம், வேற மாதிரி உடை அணிகிறோம். அப்ப ஆத்மா மனிதன் ஒன்றுதான், ஆனால் நேரத்துக்கு ஏற்ப, வேலைக்கு ஏற்ப, மனதுக்கு ஏற்ப சட்டைகள் மாற்றப்படுகின்றன. அதுபோல இந்த உயிர் என்பது, ஆத்மா என்பது ஒரு சட்டையை போடுது. இந்த ஆத்மாவுக்கு எது சட்டை, ஆத்மாவுக்கு வடிவம் கிடையாது, ஆத்மா போடுகிற சட்டை உடல். இந்த உடல் வயதாகி மூத்து தளர்ந்து கிழடு கட்டையான பிறகு அந்த சட்டையை மாற்றிக்கொள்கிறது ஆத்மா. எனவே ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் தொடர்பு இல்லை. அதுபோல மனிதனுடைய செயலுக்கும் அவன் அணிகிற சட்டைக்கும் தொடர்பு இல்லை. நாம் கற்பித்துக் கொள்கிறோம், சிறுடைகளை கற்பித்துக் கொள்கிறோம். இந்த சிறுடை போட்டால் இவர் காவல் போலீஸ், இந்த சிறுடை போட்டால் இவர் மருத்துவர், நாம் கற்பித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் கேட்டு வருகிறார் இந்த பூந்தோட்டத்து சாமியார். அப்போ தினம் ஜமுக்காலம் விரிக்கிறது வழக்கம், மக்கள் அமர்வதற்காக. அதுக்காக முத நாள் ஜமுக்காலம் கூட்டம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஜமுக்காலம் வாங்க போறார் அந்த பட்டாளத்தார் வீட்டுக்கு. அவங்க தான் ஜமுக்காலம் கொடுக்கறவங்க. அப்ப அன்னைக்கு போற பொழுது பார்த்தார் இந்த பட்டாளத்தார் சோமசுந்தரம் பிள்ளை அஞ்சாறு பேரை கூட்டி உட்கார வச்சு. அப்போ பாகிஸ்தான் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர். அப்போ பேட்டன் டேங்கின்ட்டு ஒரு பெரிய டேங்கியை கொண்டு வந்தாங்க பாகிஸ்தானியர்கள். அந்த பேட்டன் டேங்கிகளை இந்திய ராணுவத்தார் பந்தாடி விட்டார்கள். அதில் பல பேர் இறந்து போறாங்க. அப்போ அந்த இறந்து போன இந்திய வீரர்களை பற்றி இந்த பட்டாளத்து சோமசுந்தரம் பிள்ளை ரொம்ப பாராட்டி கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லையா வீரம், இப்படி நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவரையும் அறியாம அவருடைய கண்கள் இந்த யுத்தத்தில் இறந்து போன, இன்னொரு யுத்தத்தில் இறந்து போன அவருடைய மகன் கொஞ்ச வயசு, 25 வயசு இருக்கும். அந்த மகனுடைய புகைப்படத்தை பார்க்கிறார். அப்போ அவருடைய மருமகள், அதாவது இறந்து போன அந்த இளைஞனுடைய மனைவி, அந்த விதவை, அவள் இருக்கா, அவளும் பார்க்கிறா. அவங்களுடைய குழந்தை, இவருடைய பேர குழந்தை மடியில் அமர்ந்திருக்கிறது, அதுவும் பார்க்குது, சின்ன குழந்தை. இது எல்லாத்தையும் நம்ம சாமியார் பார்க்கிறார். அவரு கண் கலங்குகிறது. எதற்குமே கலங்காதவர் சாமியார். திடீரென்று என்ன செய்கிறார், அந்த புகைப்படத்தை பார்த்து கையெழுத்து வணங்குகிறார். கடவுளரை வணங்காத சாமியாரின் கைகள் ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்த, தியாகம் செய்த, உயிரை ஈந்த, ஒரு செயலை செய்த ஒரு இளைஞனுக்கு மரியாதை செலுத்துகிறார் அவர். அதே போல மற்றொரு நாள் அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த ஊர்ல மாணிக்கம் செட்டியார்னு ஒருத்தர், அவருடைய மனைவி ஒரு பிள்ளையாருக்கு முன்னால காலையில ஈரப்புடவையோட அந்த பிள்ளையாரை கும்பிட்டு வலம் வருகிறார். அந்த பிள்ளையார்ட்ட வரம் வேண்டுகிறாள். போருக்கு போயிருக்கிற என் மகன் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று. அப்படி வேண்டும் பொழுது அவளை அறியாமலே கண்கள் கண்ணீரை சிந்துகின்றன. அதை பார்த்து இந்த சாமியார் கலங்குகிறார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, கொத்தமங்கலம் சுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 42 இந்த உலக மகா யுத்தம், 2வது உலக போரை பற்றி ஒரு பாட்டு எழுதினார். ஏன்னா அப்ப நிறைய பேர் ஆங்கிலேயருக்காக நமது தமிழர்கள் சென்று போரிட்டார்கள். பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க, அந்த யுத்தத்தில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறார். பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க, யுத்தம் முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க. 42 ஏன்னு காரணம் அடிக்கிட்டே போறாரு. அப்போ ரெண்டு அழகான வரிகள், உங்க வீட்டில் உங்க மனைவி மக்கள் எல்லாம், உங்க மனைவி எல்லாம் தபால் தந்தி என்று சொன்னா தாலிய பாக்குறா. திடீர்னு கதவு தட்டப்படுகிறது, தபால்காரர் வந்து தபால கொடுக்கிறார் அல்லது வந்து தந்தியை கொடுக்கிறார்னு, ஐயோ போருக்கு போன புருஷனுக்கு ஏதோ ஆபத்து, ஆண்டவனே காப்பாத்துன்னு அவன் கட்டின தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்களாம். தபால் தந்தி என்று சொன்னா தாலிய பாக்குறா அப்படின்ட்டு. பலரது தாலி நிலைப்பதற்காக தன் மனைவியின் தாலியை இழக்க வைத்தவர்கள் அந்த ராணுவ வீரர்கள். அதனால சாமியாரின் மனம் கலங்குகிறது. அந்த சொற்பொழிவுக்கு பிறகு ஒரு நாள் சாமியாரை காணும், சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விட்டார். யாரு? புதுதோட்ட சாமியார். குருக்களுக்கு ஒன்றும் புரியல, இந்த மாணிக்கம் செட்டியார், சோமசுந்தரம் பிள்ளை, யாருக்குமே தெரியல. ஒரு 10 ஆயிற்று. திடீரென்று அந்த ஊரை கடந்து ஒரு ராணுவ லாரி சென்றது. அப்படி கடந்து சென்ற பொழுது அந்த ராணுவ லாரி நின்றது. அதிலிருந்து ஒருவர், நல்ல வாட்ட சாட்டமான ஆள், அந்த காக்கி உடுப்புல, ராணுவ உடுப்புல டக் டக் என்று நடந்து வருகிறார். அப்போ மாணிக்கம் செட்டியார், சோமசுந்தரம் பிள்ளை, குருக்கள்லாம் நிக்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்ன ஐயா என்னை அடையாளம் தெரியலையா? நான் தான் பூந்தோடது சாமியார் அப்படிங்கிறார் அந்த ஆள். சாமியாரா? அவருடைய முகவாய் மழிக்கப்பட்டு நல்ல தெம்போடு வீரத்தோடு நிற்க காட்சி அளிக்கிறார். ஆமா, அந்த அரையாடை காவி ஆடை இப்ப இல்லை, ராணுவ ஆடை அவருடைய உடம்புல. சரியா, நான் போயிட்டு வரேன் யுத்தத்துக்கு என்று சொல்லி கிளம்புகிறார் அந்த இப்ப ராணுவ வீரர், பழைய பூந்தோட்டத்து சாமியார். இன்னையா வேடமெல்லாம் மாறிவிட்டதே, சட்டையெல்லாம் மாறிவிட்டதே என்று கேட்கிறார்கள். அப்ப சொல்லுகிறார், சட்டையில என்னங்க இருக்கு, எவன் செயல் செய்கிறானோ அவன்தான் உண்மையான சாமியார், அவன்தான் உண்மையான துறவி. செயல் செய்யாமல் ஒரு செயலை வெறுப்பது அல்ல துறவு, ஒரு செயலை மறுப்பது அல்ல துறவு, ஒரு செயலை செய்வதுதான் உண்மையான துறவு. அந்த துறவுக்கு எந்த ஆடையும் இருக்கலாம், அது ராணுவ ஆடையாகவும் இருக்கலாம், மருத்துவரது ஆடையாகவும் இருக்கலாம் என்ற கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சட்டை என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.